2015 ஆண்டு ஏப்ரல் மாத தென்றலீரில் தென்றல் சிறுகதை போட்டி தேர்வு கதையில் இடம்பெற்ற சாக்கடை பணம் என்னும் சிறுகதை. இதனை இலினாயிலிருந்து சேகர் சந்திரசேகர் அவர்கள் எழுதி அனுப்பியுள்ளார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மதிப்புமிக்க ஆசிரியருக்கு, இது என் பிரச்சனை தொடர்பாக தங்களுக்கு நான் அனுப்பும் 3வது கடிதம். சமூகத்தில் நடக்கும் பல அநியாயங்களை தங்கள் பத்திரிகை தட்டி கேட்டு தீர்வுகளை வழங்கியுள்ளதால் தொடர்ந்து தங்களுக்கு எழுதுகிறேன். இத்துடன் தனி இணைப்பில் எனது பிரச்சனை பற்றி விளக்கியுள்ளேன். தாங்கள் இதனை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க பேருதவி செய்யுமாறு வேண்டுகிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள தியாகராஜன், பிஏ. இணைப்பில் இருந்த பிரச்சனை தியாகு என்கிற தியாகராஜனையும் அவன் மனைவி சாந்தியையும் கடந்த 3 மாதங்களாக தொடர்கிறது. அவர்கள் வீட்டை சுற்றி பாதாள சாக்கடை போடுவதற்காக அரசாங்கத்தின் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் 3 மாதங்களுக்கு முன் குழி வெட்டி போட்டிருந்தது. சாக்கடை குழாய்களும் வந்து இறங்கிவிட்டன. ஆனால் இன்னும் ஒரு வேலையும் ஆரம்பிக்கவில்லை. அதனால் சாக்கடை தண்ணீர் வெளியே வழிந்து கொசு ஈ பண்டிகள் என்று அவர் வீட்டை நாரடித்தது. கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் எப்பொழுதும் மூடி வைக்க வேண்டிய சூழ்நிலை. குடிக்கும் குளிக்கும் தண்ணீரிலெல்லாம் சாக்கடை தண்ணீர் கலக்க ஆரம்பித்திருந்தது. வீட்டின் உள்ளே போக வேண்டுமென்றால் குழி வெட்டி போட்டு மலையாக குவிந்திருக்கும் மண் மீது ஏறி சாக்கடை குழாயில் வழுக்காமல் ஏறி ஒரு ஜம்ப் பண்ணி வாசல்படியில் லாகவமாக கால் வைக்க வேண்டும். இதனால் தியாகமும் அவரது மனைவி சாந்தியும் படும் தொந்தரவு அதிகம். சீக்கிரம் வேலையை முடிக்க சொல்லி எத்தனையோ முறை டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் செய்து பார்த்து விட்டால் ஒன்றும் நடக்கவில்லை. டைப் செய்த கடிதத்துடன் இணைப்பாக மேற்கண்ட பிரச்சனை தாங்கிய காகிதங்களை கவருக்குள் வைத்து பெறுபவர் முகவரி எழுதி தபால் தலையை ஒட்ட மேசை எழுப்பறையை திறந்தார். சாந்தி, சாந்தி, இங்க வச்சிருந்த ஸ்டாம்ப் எங்க போச்சு? சமையல் அறையிலிருந்து வந்த அவர் மனைவி சாந்தி, தம்பிக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்பதுக்காக அன்னைக்கு எடுத்தேன், திருப்பி கொண்டாந்து வைக்க மறந்துட்டேன், இந்தாங்க என்று தபால் தலை கொண்டு வந்து கொடுத்தாள். தியாகுவுக்கு அந்தந்த சாமான் அந்தந்த இடத்தில் இருக்க வேண்டும். எந்த காரியமானாலும் அதற்குரிய காலத்தில் நடைபெற வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு நேர்த்தி இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியமும் அதற்குரிய தர்ம நியாயப்படி நடக்க வேண்டும். அதிகப்படியாக காசு செலவு செய்து எதையும் செய்ய மாட்டான். ஏதாவது ஊருக்கு செல்வதாயிருந்தால் தானே ரயில்வே ஸ்டேஷன் நின்று வரிசையில் கால் கடுக்க நின்று டிக்கெட் ரிசர்வ் செய்வார். ஏஜென்டிடம் போனால் அதிக காசு தர வேண்டியிருக்கும் என்று போக மாட்டார். அன்றொரு நாள் வீட்டுக்கு ஆட்டோவில் வந்தவுடன் மீட்டர் காசை சரியாக 54 ரூபாய் எண்ணி கொடுக்க ஆட்டோ டிரைவர் மீட்டருக்கு மேல் காசு கேட்க இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது. சாந்தி 60 கொடுக்க சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தால் முடியவே முடியாது என்று பிடிவாதம் பிடித்தார் தியாகு. கடைசியில் ஆட்டோக்காரனிடம் சாவு கிராக்கி பட்டம் வாங்கி கொண்டு 6 ரூபாய் மிச்சம் பிடித்த பெருமிதத்தோடு வந்தார். இப்பொழுது உள்ள சாக்கடை பிரச்சனை அவ்வளவு எளிதாய் தோன்றவில்லை. திடீரென்று சந்தேகம் வந்தது. அந்த பத்திரிகைக்காரர்கள் என்றைக்கு என் கடிதம் பிரித்து அதை அவர்கள் பத்திரிகையில் போட்டு சம்பந்தப்பட்டவர்கள் என்றைக்கு பார்த்து என்றைக்கு உதவி செய்ய போகிறார்கள்? மேலும் இதை அவர்கள் சமூக பிரச்சனையாக பார்க்காமல் தனிமனித பிரச்சனையாக பார்ப்பதால் பத்திரிகை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறதோ? பலவாறு சிந்தித்தார். முடிவில் அந்த பாதாள சாக்கடை சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நேரில் சென்று விசாரிப்பதுதான் நல்லது என்று தோன்றியது. ஒரு பழைய கட்டடத்தில் இருந்தது அந்த அலுவலகம். வாசலில் தள்ளுவண்டியை சுற்றி டீ, வடை, போண்டா என்று பலர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். உள்ளே 2 பக்கமும் மேசை நாற்காலிகளில் ஆண்களும் பெண்களுமாக குமாஸ்தாக்கள் டைப்படித்துக் கொண்டு எழுதிக்கொண்டு போனில் உரத்து பேசிக் கொண்டிருந்தனர். காகித குவியல்கள், ஃபைல்கள், சுருட்டி வைத்த ரப்பர் குழாய்கள், கம்பிச்சுருள்கள் என்று அந்த அலுவலகமே குழப்பமாயிருந்தது. தியாகு சாந்தியை அழைத்துக் கொண்டு அலுவலகம் உள்ளே போனார். சிறிது நேரம் ஒன்றும் புரியாமல் யாரை போய் என்ன கேட்பது என்று தெரியாமல் உத்தேசமாய் ஒருவரை அணுகி சார் என்றார். அழைக்கப்பட்டவர் தலை நிமிராமல், என்ன? என் பெயர் தியாகராஜன். நாங்கள் வேல்நகர் எக்ஸ்டென்ஷன்லேருந்து வரோம். பிரச்சனை என்னன்னா, வேல்நகர் ஈஸ்டா வெஸ்டா? வெஸ்ட். இப்போதும் தலை நிமிராமல் கையை மட்டும் வலது பக்கம் நீட்டி, அந்த கடைசி டேபிளுக்கு மொதல் டேபிள், அவரை பாருங்க, வேல்நகர் வெஸ்ட், அவரோட ஜூரிடிக்ஷன். கடைசி டேபிளுக்கு முதல் டேபிளில் யாரும் இல்லை. அந்த யாரும் இல்லையே, இப்பதான் ஆபீஸுக்கு வந்தான், அதுக்குள்ள போயிட்டானா? வெளியில வடை தின்னுட்டு இருப்பான், லோகுன்னு போய் கேளுங்க. சொன்னவர் தலை நிமிரவே இல்லை.
தியாகவும் சாந்தியும் வெளியில் வந்து லோகு யாருந்து விசாரித்தனர். யார் யாரையோ கை காத்து திடீரென்று ஒருவன் வந்தான். என்ன சார், என்னையா தேடுறீங்க? கேட்டவன் கருப்பாய் குள்ளமாய் குண்டாய் இருந்தான். கையில் தடிமனான பிரேஸ்லெட்டும் விரலில் பிரபல கட்சி தலைவர் படம் போட்ட பெரிய மோதிரமும் இருந்தது. வாயில் பாதி மென்று கொண்டிருந்தபடி பேப்பர் பொட்டலத்தில் மீதிபடை. நீங்க தான் லோகுவா என்று கேட்டு உறுதி செய்தவன் தியாகவும் சாந்தி மாறி மாறி சாக்கடை குழி பிரச்சனை பற்றி சொன்னார்கள். ஓ அதுவா, பாதாள சாக்கடை ப்ராஜெக்ட். கான்ட்ராக்டாரம் பண்ணின குளறுபடி ரொம்ப லோவா கோட் பண்ணி கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு இப்போ ஃபண்ட்ஸ் இல்லாம தவிக்கிறான். எப்ப திருப்பி ஒர்க் ஆரம்பிப்பான்னு சொல்ல முடியாது. ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் என்றான் லோகு. என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆல்ரெடி 3 மாசம் ஆச்சு. எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், யாரும் ஒழுங்கா பதில் சொல்லல. வீட்டை சுத்தில சாக்கடை தண்ணி, கொசு, குழி வெட்டி போட்ட மண்ணு மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. கார் ஸ்கூட்டர் வண்டி எதுவுமே போக முடியல. ஆட்டோக்காரன் வரமாட்டேங்கிறான். மருந்து அடிக்கிறதும் இல்லை. சுகாதார கேடு. புரியுது சார், ஆனா இது கவர்மெண்ட், எல்லாம் ரூல் படி போறதால ஸ்லோவா தான் நடக்கும். வேணா ஒரு மணி எழுதி கொடுங்க. அப்புறம் கொசு மருந்தெல்லாம் நாங்க அடிக்கிறது இல்ல, அது வேற டிபார்ட்மெண்ட், அங்க போய் கேளுங்க. கோபம் வந்தது தியாகுவுக்கு. என்னையா பெரிய ரூல்ஸ், ரெக்லெஸ்ஸா பேசுறது எந்த ரூல்ஸ்? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே சார். மரியாதையா பேசுங்க. நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், சிச்சுவேஷன் என்னன்னு தெளிவா சொல்லிட்டேன். நீ ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல என்று மீதி விடையை வாயில் போட்டுக்கொண்டு அதே பேப்பரில் கையை துவைத்து அதை கசக்கி அவர் மேல் வீசுவது போல் தூர எரிந்து விட்டு உள்ளே போனான் லோகு. தியாகுவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கோபத்தில் ரத்தம் கொதித்தது. சாந்தி அவரை ஆசுவாசப்படுத்தினாள். பிறகு புறப்பட எத்தனைக்கும் போது ஒருவர் அவர்கள் அருகே வந்து ரகசியமாய், சார் அம்மா கொஞ்சம் என் கூட வாங்க என்றான். எதுக்கு, யாருப்பா நீ? அங்கிட்டு போயிடலாம், இங்க வேணாம். அட சும்மா பயப்படாம வாங்க சொல்றேன். சிறிது தூரத்தில் ஒரு கல்மேடியில் அமர சொன்னான். நான் லோகுவோட மச்சான். நீங்க லோகு அண்ணன்கிட்ட பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது ரொம்ப சிம்பிள் மேட்டர். அவருக்கு மால் வெட்டினீங்கன்னா 2 நாள்ல வேலை சுழுவா முடிஞ்சிடும். நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன். மொத்த 10 ரூபா ஆகும். நீங்க எனக்கு எதுவும் தர தேவையில்லை. என்னையா சொல்ற, லஞ்சமா? அவன் செய்த வரைக்கும் நான் இருக்கேன் லஞ்சம் தரணும். அதுவும் 10,000. எனக்கு வர்ற கோபத்துக்கு மோகரைய பேத்து போறேன் சார். சார் மெதுவா. அது என்ன படம்? கமலு கிழவனாரா வந்து எல்லோரையும் கீசுவாரேன் அந்த மாதிரி கூவுற? லோகு அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியல, சொல்றேன் கேளு. லோகு இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பாதியில் நிறுத்தி விடுவதையும் முடிக்க சொல்லும் போது லஞ்சப்படம் பெற்று முடித்து விடுவதையும் விவரமாக சொன்னான். யாராவது அவன் மேல் புகார் சொன்னால் கட்சி செல்வாக்கை வைத்து தப்பி விடுவதாகவும் புகார் கொடுப்பவர்களை மிரட்டி பணிய வைப்பவன் என்றும் சொன்னான். அதான் சொல்றேன், பார்த்து செய் சார். நாளைக்கு இதே இடத்துக்கு பணத்தோட வந்தியானா வேலை சுழுவா முடிஞ்சிடும். அல்லாட்டையும் 20-25 வாங்குறோம். அம்மா மௌத்துக்காக தான் இந்த கம்மி ரேட்டு. இங்க வந்து மிளகு யாருன்னு கேட்டா பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும், என்னண்ட கொண்டு விட்டுருவாங்க என்றான். பொட ஃபுல், யாருக்கிட்ட உன் வேலையை காட்டுறேன்? எனக்கு ஹை அபிஷியல்ஸ் எல்லாம் தெரியும். மிளகாய் மிளகு நசுக்கி போடுவேன் நசுக்கி. ஏதோ பெரிய மனுஷரா இருக்க, உதவலாம்னு வந்தா உதப்பேங்கிற. உங்களுக்கு சொல்லியும் என்ன தைரியம் உனக்கு? இந்த அம்மா இருக்க தொட்டு பேசாம போறேன். மேற்கொண்டு நான் எதுவும் செய்யறதுக்குள்ள ஓடி என்றான் மிளகு. பிறகு செல்போனை ஒற்றி, லோகண்ணே இது ஒன்னும் தேர்ற மாதிரி தெரியல, உத்துத்தொலை. ஆமா அதான், அந்த காமாட்சிநகர் பாட்டி பணத்தோட இன்னும் 1:30 வருதான். அந்த வேலையை நாளைக்கு ஆரம்பிக்க சொல்றேன். தியாகவும் சாந்தியும் பஸ்ஸில் திரும்பி வரும்போது ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை. ஒருவருக்கொருவர் கைப்பிடித்து சாக்கடை மண் மீது ஏறி குழாயில் கால் வைத்து படியில் குதித்து வீட்டினுள் சென்றனர். இரவு உணவு சாப்பிடும் போது சாந்தி தான் மெல்ல பேச்சையை ஆரம்பித்தாள். ஏங்க, நமக்கு காரியம் ஆகிறது தாங்க முக்கியம். பேசாம கேட்கற பணத்தை கொடுத்து தொலைச்சிடுறாங்க என்றார். என்ன பேசுற நீ, அநியாயத்துக்கு அடிபணிய சொல்றியா? காலி பயிலையா? அவனுங்களை என்ன பண்றேன் பாரு. அவங்க கேட்டுக்கிட்டு போகட்டுங்க, அதுவா முக்கியம் நமக்கு? நீ எத்தனை நாள் தான் இந்த சாக்கடை தண்ணியில நீச்சல் அடிக்கிறது? நீச்சம் தாங்குற. இங்க பாருங்க, குடிக்கிற தண்ணியெல்லாம் கலங்கி கிடக்கு. எத்தனை வாட்டி கொதிக்க வச்சு படிக்கட்டினாலும் சுத்தமாவல. இப்படியே போச்சுன்னா மலேரியா டயரியான்னு வந்துடும்.
பேசாம உங்க புடிவாதம் கொள்கிற குப்பை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கேட்கற பணத்தை கொடுத்து வேலையை முடிப்பீங்களா? அதிகம் பேசாத சாந்தி, எந்த தைரியத்துல என்கிட்டயே லஞ்சம் கொடுத்து வேலையை முடிக்க சொல்ற? என்னைய முறதவறி நடக்க சொல்ற? அரசாங்கம் செய்யற வேலை இது. நம்ம இன்கம் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், டிரைனேஜ்னு வருஷா வருஷம் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறோம். அதுலதான் இவங்க இந்த வேலையெல்லாம் முடிக்கணும். அதிக கோபத்திலும் மேலும் வாட்டையும் முணுமுணுப்பாக வந்தன. பாதி சாப்பாட்டில் எழுந்திருந்தா, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. நாளைக்கு நான் டவுன் கோர்ட்டுக்கு போய் வக்கீல் ரத்ன வேலை பார்த்து, அப்படியே என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரிட்டையர்ட் தாசில்தார் அவனையும் பார்த்து எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன். கண்டிப்பா ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுவானுங்க என்றார். மறுநாள் காலை 8 மணி சுமாருக்கு வக்கீலையும் தாசில்தாரையும் பார்க்க டவுனுக்கு புறப்பட்டார் தியாகராஜன். சாந்தி எடுத்து வந்த குடையை கையில் வாங்கி விரித்து கொண்டு, திரும்பி வர நைட் ஆயிடும், எனக்காக வெயிட் பண்ணாம நீ சாப்பிடு என்றார். உள்ளே சென்ற சாந்தி எதிரே சுவற்றில் தொங்கிய சாமி படத்தை பார்த்து தம் கனவு சென்ற காரியம் நல்லபடி முடிய பிரார்த்தனை செய்து கொண்டாள். அப்பொழுதுதான் திடீரென்று அந்த யோசனை தோன்றியது. உள்ளறைக்குள் சென்று தனது பீரோவை திறந்தால் அதில் சிறுக சிறுக சேர்த்த பணம் ஒரு பெட்டியில் இருந்தது. பெட்டியை திறந்து அந்தருண்டை வாசத்துடன் இருந்த பணத்தை எடுத்து எண்ணினாள். 7200 இருந்தது. போதாதே, தொலைபேசியில் தம்பியை அழைத்தாள். யாரு அக்காவா? என்னக்கா காலையில போனு? அத்தானுக்கு மேலுக்கு ஒன்னும் இல்லையே. இல்லடா தம்பி, உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். யாருக்கும் தெரியப்படாது, முக்கியமா அத்தானுக்கு தெரியவே படாது. செய்வியா? என்னக்கா இப்படி கேக்குற? உனக்கு இல்லாததா? சொல்லு. இது யாருக்கும் தெரியக்கூடாதுரா. எனக்கு அவசரமா ஒரு 3000 வேணும். இப்பவே வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாரியா? 3000? அப்படி என்ன அவசரம்? அப்புறம் வண்டி உங்க வீட்டுக்கு வருமா? சாக்கடையெல்லாம் அடைஞ்சிருச்சா? அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். எல்லாவற்றையும் தம்பியிடம் விவரமாக சொன்னால், அதே கல் திண்ணையில் தம்பியும் சாந்தியும் மிளகுவின் வரவுக்காக செலவுக்காக காத்திருந்தனர். 10,000 பெரிய தொகையாச்சே, இந்த ஆளுங்களை நம்பலாமா? சொன்னபடி செஞ்சிருவானா என்றான் தம்பி. என்ன, இன்னும் என்ன நம்பலையா? பணம் கொண்டாந்தீங்களா? பின்னால் இருந்து மிளகின் குரல். படக்கென்று சுதாரித்துக் கொண்டு, இல்லப்பா, தம்பிக்கு உன்னை பத்தி தெரியாதுல்ல. அதான், இந்தா நீ கேட்ட 10,000. சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு பணத்தை கொடுத்தாள் சாந்தி. பிளாஸ்டிக் கவரை பிரித்து பணத்தை வாங்கி எண்ணி பார்த்தான். என்ன, அந்தருண்ட வாசம் தூக்குது. ஏமா, அவங்க வீட்டுக்காரர் வரலையா? ஓ, அவர் தான் காந்தியாச்சே, எப்படி வருவாரு என்று சிரித்து விட்டு பணத்தை மீண்டும் பிளாஸ்டிக் கவரில் போட்டு சட்டை உள் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி விட்டு, கவலைப்படாமல் போமா, யோக அண்ணங்கிட்ட சொல்லிடுறேன், 2-3 நாள்ல வேலை ஆரம்பிச்சிடும், போயிட்டு வாங்க என்றார் மிளகு. வண்டியில் சாந்தியை வீட்டில் கொண்டு விட்டு புறப்பட்ட தம்பியிடம், ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி, இது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று 100வது முறையாக சொன்னாள். தியாகவும் அன்றிரவு டவுனிலிருந்து திரும்பி வந்தார். வக்கீல் ரத்னவேலுவை பார்த்ததாகவும் பிறகு அவர் ஒரு கேஸ் விஷயமாக டெல்லி செல்வதால் 2 வாரம் கழித்து தனி வந்து சந்திக்க சொன்னதாகவும் சொன்னார். தமது பால்ய நண்பர் ரிட்டையர் தாசில்தார் புகார் மனு எழுதும் முறை பற்றி சொன்னதாகவும், அதை முறைப்படி எழுதியவுடன் கலெக்டரிடம் வரும் திங்கட்கிழமை தானே சென்று சேர்ப்பதாகவும் சொன்னதை சாந்தியிடம் கூறினார். 2 நாட்களாக ஒன்றும் நடக்கவில்லை. அடுத்த 2 நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள். திங்கள் காலை தியாகு தம் நண்பர் தாசில்தாருக்கு புகார் மனு கொடுக்க டவுனுக்கு சென்றார். செவ்வாய்க்கிழமையும் சுவாரஸ்யம் இல்லாமல் சென்றது. சாந்திக்கு கவலை வந்தது. பணம் கொடுத்து 6 நாட்கள் ஆகிவிட்டன, இன்னும் யாரும் வந்து வேலையை ஆரம்பிக்கவில்லையே என்று கவலைப்பட்டாள். புதன்கிழமை காலை பால் வாங்கி கொண்டு வந்து தியாகுதான் சாந்தியை எழுப்பி, சாந்தி எந்திரி, வாசல பாரு, ஆட்க வந்துட்டாங்க, டிராக்டர் சத்தம் கேக்குதா? அட, ஆமாங்க, குழந்தை போல் குதூகலித்தார். ஜன்னல் கதவை திறந்து ஆட்கள் வேலை செய்வதை நாள் முழுதும் பார்த்து கொண்டிருந்தான். அடேயப்பா, அவன் ரிட்டையர்ட் தாசில்தாராக இருந்தாலும் என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். புகார் மனுவை சொன்ன மாதிரி கலெக்டர் கிட்ட கொடுத்து கையோட வேலை முடிச்சான் பாரு, கிரேட். சாந்தி மனசுக்குள் சிரித்து கொண்டாள். அப்புறம் சாந்தி, இந்த சாக்கடை வேலை முடிஞ்சு நல்ல ரோடெல்லாம் போட்டப்புறம் அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன், நல்ல விருந்து ஒன்று பண்ணி போடும். சரிங்க, நல்லா செஞ்சுப்படலா என்றாள். 10 நாட்கள் சென்றன. தியாகு வீட்டு வாசலில் முன்பே இருந்த சாக்கடைக்குரிய அடையாளங்கள் இல்லாதவார் பணி நடைபெற்று புது தார் ரோடு போடப்பட்டு பழிச்சென்றிருந்தது. பூச்சி மருந்துகள் அடிக்கப்பட்டு தண்ணீர் குழாய்கள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டன. ஒரு மாலை நேரம் சாந்தி உள்ளே தம்பியுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தார். ராகு வெளியே கதவை திறந்து வைத்து ஒரு ஈசி சேரில் சாய்ந்தபடி புது காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தாள். இன்னும் பிபி மாத்திரை சாப்பிடவில்லை என்று நினைவு வந்ததும் உள்ளே பார்த்து மனைவியை அழைத்தார். பதில் வராமல் போகவே தாமே மாத்திரை எடுப்பதற்காக உள்ளே வந்தார். உள்ளே வந்த தியாகுவின் காதுகள் சாந்தியின் டெலிபோன் உரையாடல் நன்றாக கேட்டது. ஆமா தம்பி, நாம் அன்னைக்கு அவன் பேர் என்ன, மிளகோ சுக்கோ, அவன்கிட்ட பணம் கொடுத்துருக்காட்டி இவ்வளோ ஈஸியா வேலை முடிஞ்சிருக்காது. என்ன காதல் வேலையா, அத்தை வெளியில ஈசி சேர்ல படுத்திருக்காரு, இதுக்கு மேல சத்தம் போட்டு பேச முடியாதுரா, அவர் காதல் விழுந்துரும். ஆமா ஆமா, அவர் ஏதோ ஒரு காசும் செலவு செய்யாம அவர் ஃப்ரெண்டு தாசில்தார் மூலம் வேலை முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காரு. ஆமா தம்பி, நம்ம பணம் கொடுத்த விஷயம் அவருக்கு தெரியப்படாது. ஒரு 2 மாசம் பொறுத்துக்க, உங்ககிட்ட வாங்கி நான் 3000 கொடுத்துடுறேன். சரி, ஒரு நாள் குடும்பத்தோடு சாப்பாட்டுக்கு வா தம்பி, திரும்ப திரும்ப சொல்றேன், அதானுக்கு தெரிய வேண்டாம், சரியா? சரி சரி, வச்சிருவா. போனை வைத்து திரும்பியவள் தியாகு அங்கே நிற்பதைக் கண்டு அதிர்ந்தார். நீங்க எப்ப இங்க? சாந்தியின் வார்த்தை குழறியது. தியாகு சாந்தியை இமைக்காமல் பார்த்தார். என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தெரியாம செஞ்சிட்டேன், தப்புதான். ஓ என்று கத்தி கொண்டு அவர் காலில் விழுந்தாள் சாந்தி. திடுக்கிட்டு சிலையாக நின்றார் தியாகு. குமரி குமரி அவள் அழுத அழுகை இதுவரை அவர் தம் வாழ்நாளில் கண்டதில்லை. எல்லா விபரங்களையும் கேவி கேவி அழுது கொண்டே தியாகுவிடம் கூறினாள். தியாகு இன்னும் அந்த அதிர்ச்சி நீங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அம்மா அம்மா, வாசலில் குரல் கேட்டது. திறந்து வைத்திருந்த கதவு வழியாக யாரோ நுழைய அங்கே அந்த அலுவலகத்தில் பார்த்த மிளகு நின்று கொண்டிருந்தான். அட சார், இங்கதான் இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா சார்? குரல் கேட்டு சுதாரித்து எழுந்து கண்ணை துடைத்து கொண்ட சாந்தி, என்னப்பா எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வர்ற? ஒன்னும் இல்லம்மா, இப்ப எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். எல்லா வேலையும் நல்லா சுத்தமா பண்ணியாச்சு என்று எழுதித்தான்.
என்னையா, இன்னும் பணம் வேணும்னு வந்தியா? அதான் அன்னைக்கே எல்லாத்தையும் நீ கேட்டுபடி கொடுத்தனே.
ஆத்திரத்தோடு சாந்தியிடம் வார்த்தைகள் வெளிப்பட்டன. அடைச்ச, அதெல்லாம் இல்லம்மா, தப்பா நினைச்சிட்டீங்க என்ன பத்தி. என்ன முன்னாடியே நான் போன் போட்டு சொல்லியிருக்கணும், அது ஏன் தப்பு தான், மன்னிச்சிருங்க. இந்த மிளகு உள் பாக்கெட்டில் இருந்து ஒரு கவரை எடுத்து சாந்தியிடம் கொடுத்தான். தியாகு இன்னும் அந்த அதிர்ச்சி நீங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். என்னப்பா இது? அம்மா, இது நீங்க அன்னைக்கு என்கிட்ட கொடுத்த பணம். நீங்க பணம் கொடுத்துட்டு போன பின்னாடி அன்னைக்கு சாயங்காலமா சார் என்னை தேடிட்டு வந்து அவரும் ஒரு 10,000 கொடுத்தாரு, கையை பிடிச்சி சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுன்னு கேட்டுக்கிட்டாரு. ரொம்ப பாவமா இருந்துச்சு. என்னடா அது, காலையில அம்மா வந்து கொடுத்தாங்க, சாயங்காலம் சார் வந்து தராருன்னு எனக்கு டவுட்டு. நாங்க என்னதான் பணம் வாங்கினாலும் எங்களுக்கும் தர்ம நியாயம் எல்லாம் உண்டு. ஆமாம்மா, ஒரே வேலைக்கு 2 தரம் பணம் வாங்கக்கூடாது. பாருங்க, இது நீங்க கொடுத்த பணம், திருப்பி கொடுத்த வந்தேன். அந்த பிளாஸ்டிக் கவரு அந்திருந்த வாசம் இன்னும் அடிக்குது பாருங்க. தியாகு இன்னும் அந்த அதிர்ச்சி நீங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.